நாம் எடுத்துக்கொள்வோம் ரோமர் புஸ்தகம் 8 ஆம் அதிகாரம். ரோம புஸ்தகம் 8 ஆம் அதிகாரம். நாம் கர்த்தர் கிருபையாக இந்த 8 ஆம் அதிகாரத்தை நாம் ஆரம்பித்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஆண்டவர் எவ்வளவு ஆச்சரியமாக இந்த அருமையான சத்தியங்களை இந்த 8 ஆம் அதிகாரத்தின் கற்றுக் கொடுத்து வந்தார். மிக பிரயோஜனமான சத்தியங்கள். தொடர்ந்து நாம் இந்த 8 ஆம் அதிகாரத்தை நாம் இந்நாளிலே முடிக்க இருக்கிறோம். மிக அருமையான சத்தியம். நீங்க பாத்தீங்கன்னா மிக அற்புதமான சத்தியத்தை நாம் கற்றுக்கொண்டோம். அதாவது 8 ஆம் அதிகாரத்தின் ஆரம்பம் முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்தவன் ரட்சிக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையில சிறப்பு, எவ்வளவு மகத்தான சிறப்பு. ஆண்டவர் எவ்வளவாய் ஒரு ஆத்மாவை ஆண்டவர் சந்தித்து ரட்சித்து மீட்டெடுத்து அவனுக்கு அந்த கிறிஸ்துவுக்குள் வாழ்ற வாழ்க்கைனா என்னன்னு சொல்லி அந்த 8 ஆம் அதிகாரத்துல பாக்குறோங்க. சும்மா சாதாரணமான வாழ்க்கை அல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், நீனும் நானும் வாழ்ற வாழ்க்கை சும்மா சாதாரணமான வாழ்க்கை அல்லவே அல்ல. இந்த 8 ஆம் அதிகாரத்துல வீட்டுல போய் தயவு செய்து மறுபடியும் தியானம் பண்ணுங்க. இந்த ஒரு அதிகாரம் முழுக்க தயவுசெய்து தியானம் பண்ணுங்க. தயவுசெய்து இந்த புது வருஷத்துல நீங்க நிறைய சத்தியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக தியானம் பண்ணலாம். ஒரு நோட்டை போட்டு எழுதலாம். கற்றுக்கொண்ட பாடங்களை நீங்க ஜஸ்ட் மெடிடேட் பண்ணலாம். நான் இன்னைக்கு நான் தொடர்ந்து ஒரு வார்த்தை எடுத்துக்கொண்டு மெடிடேட் பண்ணிட்டு கொண்டிருக்கிறேன். நம்ம படிக்கிற மாத்திரமல்ல, மெடிடேஷன் ரொம்ப அவசியம். தியானம் பண்ணுற பிரயாசம் ரொம்ப அவசியம். ஏன்னா சில பேர் பைபிள் படிச்சுட்டு போயிருவாங்க, ஆனா தியானம் பண்ண மாட்டாங்க. நான் அதில் கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கேன், அதை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறேன் நான். அதனால தான் சொல்றேன் நான், நம்ம அட்லீஸ்ட் இந்த 8 ஆம் அதிகாரத்தை ஒரு ஜஸ்ட் 1-2 வசனம் அப்படியே ஃபர்ஸ்ட்லேருந்து 2-2 வசனமா தியானம் பண்ணி அதை நீங்கள் படித்து பார்க்கும்பொழுது உங்களுடைய அமைக்கிற வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா இந்த 8 ஆம் அதிகாரம் ஒரு கிறிஸ்துவனுக்கு பெரிய ஒரு வெற்றியை சந்தோஷத்தை கொடுக்கும்படியான ஒரு அதிகாரம். அவன் எப்படியா கிறிஸ்துவுக்குள் வருகிறான், எப்படியா கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறான், கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கையின் சிறப்பு என்னன்னு சொல்லி இந்த 8 ஆம் அதிகாரத்தை தெல்ல தெளிவாக பவுல் மிக அருமையான ஆழமான சத்தியத்தை சொல்லி நமக்கு உற்சாகப்படுத்துகிறார். நம்ம பார்த்தோம், தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வந்தோம் இல்லைங்கன்னா ஒரு நீதிமானாக்கப்பட்ட வாழ்க்கையை பார்த்தோம், பரிசுத்தமாகுதல் வாழ்க்கையை பார்த்தோம். அதுக்கப்புறமாக அங்கே பார்த்தீங்கன்னா 28 ஆம் வசனத்திலேருந்து எவ்வளவு மகத்தான ஒரு வாழ்க்கைக்கு தேவனிடத்தில் அன்பு கொள்வது சகலவும் நன்மைக்கு எதுவாக நடக்கும்னு சொல்லி ஒரு அருமையான சத்தியத்தை பார்த்தோம். அப்புறம் கிறிஸ்துவுக்கு வாழும்படியான வாழ்க்கையில யார் குற்றஞ்சாட்ட முடியும்னு சொல்லி பார்த்தோம். கிறிஸ்துவுக்கு வாழும்படியான வாழ்க்கையில வெற்றியை சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம கடைசியா பார்த்து முடிக்க போறோம். இன்னைக்கு நம்ம கடைசியா பார்த்து முடிக்க போறோம். 35 ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்க்கிறோம். ஆக்கனைக்குள்ளாக 35 ஆம் வசனத்திலிருந்து உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு குறுகளாலே முற்றும் ஜெயங்களுள்ளாயிருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும், தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். பாத்தீங்கன்னா ஒரு உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கையில வாழ்ற வாழ்க்கையில எவ்வளவு விசேஷமான சிறப்பு. இதே நீங்க உலகத்துல வாழ்ற மனுஷன் எடுத்துக்கோங்க. இதே உலகத்துல வாழ்ற மனுஷனுடைய வாழ்க்கையில எத்தனையோ போராட்டங்கள் சந்திக்கிறான் இல்லைங்களா? உலகத்துல வாழ்ற மனுஷன், சாதாரணமாக இயேசு அறியாத மனுஷனுடைய வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ நஷ்டங்கள், எத்தனையோ போராட்டங்கள் சந்திக்கிறானா இல்லையா? எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கிறானா இல்லையா? ஆனா சந்திக்கும் பொழுது அவன் என்ன பண்றான்? அவனுடைய வாழ்க்கையில என்ன சந்தோஷம் இருக்குது? அவனுடைய வாழ்க்கையில என்ன நம்பிக்கை இருக்குது? யாரை நான் சொல்றேன்? இயேசுவை அறியாத மனுஷனை சொல்றேன், இயேசுக்குள்ள வாழாத மனுஷன் சொல்றேன். அவனுக்குள்ள எத்தனையோ பிரச்சனைகள் சந்திக்கிறான், எத்தனையோ எதிர்ப்புகள், எத்தனையோ போராட்டங்கள் உண்டா இல்லையா? எத்தனையோ கலக்கங்கள், எத்தனையோ பீதிகள், எத்தனையோ பயங்கள், எத்தனையோ கவலைகள் சந்திக்கிறானா இல்லையா? யாரு? உலக மனுஷன், பக்கத்துட்டுக்காரன், ஏத்திட்டுக்காரன். ஏன் அவன் யாரு? தேவனை அறியாதவன், கடவுளை அறியாதவன், இயேசுவை அறியாதவன். அவனுடைய வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டங்கள் சந்திக்கிறான். ஆனா அப்படியான வேலையில அவனுக்குள்ள நம்பிக்கை என்னென்ன? அவனுக்குள்ள என்ன நம்பிக்கை இருக்கு? ஒரு நம்பிக்கையுமே இல்லை. ஒரு கப்பல் பிரயாணம் பண்ணும்போது, கப்பல் பிரயாணம் பண்ணும்போது புயல் சீற்றம் அடிக்குதா இல்லையா? கடல்ல எத்தனையோ புயல் சீற்றம் வருது, கப்பல் பிரயாணம் பண்ணுது. அப்ப கப்பல் ஆடாம இருக்கிறதுக்கு, கப்பல் கவிழாம இருக்கிறதுக்கு, கப்பல் சிதறமடையாம இருக்கிறதுக்கு, கப்பல் கவிழ்ந்து அந்த ஆபத்து அழிவை சந்திக்காம இருக்கிறதுக்கு அந்த புயல் சீற்றம், பயங்கரமான காற்று அடிக்குது. கடல்லாம் நீங்க பிரயாணம் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க, படத்துல எல்லாம் இந்த டிவிலாம் போட்டுருவோம், படத்தெல்லாம் பார்ப்போம். பயங்கரமா கப்பல் போகும்போது பயங்கரமா எப்பொழுதுமே கடல்ல எவ்வளவு சீற்றங்கள் வரும் திடீர்னு, அந்த கால சூழ்நிலை மரம சீற்றங்கள் வரும். அப்ப கப்பல் கவலாம இருக்கிறதுக்கு என்ன செய்யறாங்க? நங்கூரம் சொல்லி நங்கூரம் போடுவாங்க. ஏன்னா அது ஆடவே ஆடாது. எவ்வளவு புயல் சீற்றங்கள் வந்தாலும், எவ்வளவு காற்று மழை அடிச்சு பயங்கரமா தள்ளாலும் ஒரு நங்கூரம் பாத்திருக்கீங்கன்னா அப்படியே கொக்கிமா இருக்கும் கொக்கிமா இருக்கும் நங்குரம் சொல்லுவாங்க இல்லைங்களா, தூக்கி எப்படியுமே தூக்கி போடுவாங்க, ஆழமா உள்ளுக்குள்ள போய் பதிஞ்சு நிற்கும், ஆழமா பிடிச்சிட்டு நிற்கும். அப்படிதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில, நல்லா புரிஞ்சுக்கோ, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எத்தனையோ புயல் சீற்றங்கள் பல போல எத்தனையோ கஷ்டங்கள் போராட்டங்கள் வந்தாலும் கூட அந்த கப்பல் என்ன செய்யுது, ஆழமா நின்று திடமா நின்று அந்த எதிர்த்து தொடர்ந்து பிரயாணம் பண்ணுவதற்கு எது பிரயோஜனமா இருக்குது, நங்கூரம். புரியுதுங்களா, நங்கூரம் பிரயோஜனமா இருக்குது. ஏன்னா அந்த கப்பல் சேதம் அடையாம இருக்கிறதுக்கு, கப்பலுக்கு அவலாம இருக்கிறதுக்கு அந்த நங்கூரம் பிரயோஜனமா இருக்கு. அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில அவனுக்கு ஒரு உலக மனுஷனுக்கு எந்த நங்கூரம் இருக்குதா, என்ன நங்கூரம் இருக்குது சொல்லுங்க, பணத்தை நம்பி போறானா? அப்படியே என்ன பணத்தை நம்பி போனாலும் நம்முடைய வாழ்க்கையில என்ன காப்பாற்ற முடியுச்சு, மனுஷன் நம்பி போன என்னத்தை வாழ்க்கை முடிஞ்சுச்சு, புரியுதுங்களா? ஆனா ஒரு கிறிஸ்தவனுக்கு, இயேசுவை அறிந்தவனுக்கு அவனுடைய வாழ்க்கையில எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ சோதனைகள் எத்தனையோ எதிர்ப்புகள் எத்தனையோ கவலைகள் எத்தனையோ காரியங்கள் உண்டு, ஆனாலும் அவனுக்கு நங்கூரமாய் ஒன்று காரியம் உண்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நங்கூரமாய் செயல்பட முடியாத காரியம் எது, அதான் இங்க பார்க்க போறோம். ஒரு விசுவாஸ், ஒரு விசுவாசின் உறுதியான நம்பிக்கை, ஒரு விசுவாசின் உறுதியான நம்பிக்கை என்ற தலைப்புல சிந்திக்க போகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு விசுவாசின் யாரு, ஒரு விசுவாசியின் உறுதியான நம்பிக்கை. அப்ப நீ நானும் விசுவாசியா இருக்கிறோமா? நீனும் நானும் இயேசுவை அறிந்து இயேசுவின் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இயேசுக்குள்ளா வாழ்ற ஒரு விசுவாசியா வாழ்றோமா? அதனால உறுதிப்படுத்திக்கோ, ஆராய்ந்து பார்த்து உன்னை நீ உறுதிப்படுத்திக்கோ. உன்னுடைய வாழ்க்கையில விசுவாசியின் உறுதியான நம்பிக்கை எங்க, அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த இடத்துல. நீங்க பாத்தீங்கன்னா மகத்தான உன்னதமான ஒரு சத்தியத்தை இந்த இடத்துல பவுல் அப்போஸ்தலன் சொல்றாருங்க. எத்தனையோ போராட்டங்கள் உலக மனுஷனுக்கு வருது, ஆனா அவனுடைய வாழ்க்கையில என்ன நம்பிக்கை, பணம் நம்பிக்கை கொடுக்குமா, பணம் காப்பாத்துமா, சொந்த பந்தம் காப்பாத்துமா, எல்லாம் வகித்திருக்கிற சொத்து காடு காப்பாத்துமா சொல்லுங்க, எல்லாம் கால வரி போதா இல்லையா, இந்த கொரோனா வந்துச்சு எல்லாம் கால வெட்டி போதா இல்லையா, எதுவுமே நம்பிக்கை இல்லை. அலைகழிக்கப்பட்டு அளவு ஆய்ந்து திடு அவனுடைய வாக்குல திகிலும் கஷ்டமும் மினுமாயும் சோர்ந்து போன மனுஷனா இருக்குது. ஆனா ஒரு கிறிஸ்தவன், ஆனா ஒரு மெய் கிறிஸ்தவன் இயேசுவை அறிந்தவனுடைய வாக்குல அப்படியான பல போராட்டங்கள் வந்தாலும் கூட நங்குரமாய் உறுதியான நம்பிக்கையா இருக்கிறது என்ன, அதான் இங்க பாக்குறோம். இங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பெரிய ஒரு மகத்தான சத்தியத்தை, ஒரு ஏழு கொஸ்டின்ஸ் அந்த இடத்துல நீங்க பார்க்கலாம். அந்த 31 வசனத்துல இருந்து பவுல் அப்போஸ்தலன் அந்த இடத்துல ஏழு கேள்விகளை வேலை வைக்கிறாரு பாருங்க. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லணும் பார்த்தோம். நம்ம அந்த இடத்துல அன்றியமருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டுள்ள இடத்துல அன்பு கொள்கிறான் சகலமும் நன்மைக்கு எது ஒன்று சொல்லிட்டாரு. அப்புறம் இவ்விதமாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாருங்க, தம்முடைய அவர் எவ்வளவாய் தம்முடைய பிள்ளைகளுடைய வாக்களை எவ்வளவாய் செய்திருக்கிறான்னு சொல்றாரு பாருங்க. அவரிடத்தில் அன்பு குருவுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவா நடக்குதுன்னு சொல்லிட்டாரு. அடுத்தது பாருங்க, தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரனா இருக்கும் பொழுது தேவன் எவர்களை முன்குறித்தார்களை அழைத்து இருக்கிறார், எவர்களை அழைத்தார் அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், எவர்கள் நீதிமான்களாக்கி அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். எப்பா எவ்வளவு மகத்தான ஒரு சத்தியத்தை சொல்றாரு பாருங்களேன். ஆண்டவர் நம்மளை அழைத்து அப்படியே கைவிட்டு போகல, அழைத்தவர் எங்க கொண்டு போய் சேர்க்கிறாரு, மகிமையில பரலோகத்துல கொண்டு போய் சேர்க்கிறாரு. அப்பா எவ்வளவு மகத்தான காரியம். அப்பதான் ஏழு கொஸ்டின்ஸ், ஏழு கேள்விகளை எழுப்புறாரு பாருங்க. அந்த இடத்துல சொல்லிட்டு இவைகளை குறித்து நாம் என்ன சொல்வோம், 31 ஒரு கேள்வி எழுது பாருங்க, வேற என்ன சொல்லுவோம், இவைகளுக்கு குறித்து வேற என்ன சொல்லுவோம். இரண்டாவது கேள்வி, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தா நமக்கு விரோதமா இருப்பவன் யார், தேவனுடைய பட்சத்தில் இருந்தா நமக்கு விரோதமா இருப்பவன் யார். 32 கேள்வி, அவருடைய கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாக இருப்பது எப்படி. 33 வசனம் அந்த இடத்துல பாருங்க, தேவன் தெரிந்து கொண்ட மேல் குற்றஞ்சாட்டுவன் யார், கவனிச்சீங்களா அந்த இடத்துல பாருங்க. அடுத்தது 5 கேள்வி, அந்த இடத்துல தேவனே அவர்களை நீதிமார்கள் ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கிறவன் யார், கவனிச்சீங்களா. அடுத்ததாக அந்த இடத்துல என்ன பாக்குறோம், 6 கேள்வி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார். 7 கேள்வி, உபத்திரமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசம் பட்டயமோ அப்படி ஒரு கேள்வி எழுப்புறாரு பாருங்க. அப்ப ஒரு கிறிஸ்தவனுடைய வாக்குல ஒரு பெரிய ஒரு மகத்தான அந்த இடத்துல ஒரு இவ்வளவு ஒரு கொஸ்டின் எழுப்பி அதுக்குள்ள ஆன்சர் சொல்றாருங்க. ஒரு கொஸ்டின் எழுப்பி அதுக்குள்ள ஆன்சரும் சொல்றாருங்க. அவ்வளோ ஒரு எவ்வளவு காரியங்கள் இவைகள் குறித்து நம்ம என்ன சொல்லுவோம், தெரிந்து கொள்ள குற்றச்சாட்டுகள் யார், அப்புறம் நீதிமான், அப்புறம் அந்த இடத்துல பாக்குறோம் அவரே நமக்காக அந்த நீதிமானக்குறவர் யார், அந்த இடத்துல என்ன பாக்குறோம், வேற ஒன்று அந்த இடத்துல என்ன பார்க்கிறோம், நீங்க பாத்தீங்கன்னா அவரோட கூட மற்ற எல்லாரும் அருளாதிருப்பது எப்படி, அவர் விட்டு பிரிப்பவன் யார். இப்படி கேள்வியில கேள்வி கேட்டு இன்னுமாய் கிறிஸ்துவுக்குள்ளாக எப்படிங்க, இன்னுமா இயேசுவுக்குள்ளாக தான் நம்மை கொண்டு வந்து நம்மை உற்சாகப்படுத்துகிறவராக இருக்கிறாருங்க. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா 35 உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும். அப்ப பாருங்க 40 அதாவது இது எங்க சொல்லுதுன்னு எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் அங்க எங்க எழுதியிருக்குன்னா சங்கீதம் 44 சங்கீதம் 22 வசனத்துல எழுதியிருக்குங்க. அப்ப அந்த இடத்துல பாக்குறோம், அந்த இடத்துல பவுல் இதை குறிப்பிட்டு பேசுறாரு, சங்கீத புஸ்தகத்துல இருந்து குறிப்பிட்டு பேசுறாரு அந்த இடத்துல. அப்ப ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில எத்தனையோ போராட்டங்கள், ஈவன் மரணத்தையுமே சந்தித்தாலும் கூட அந்த இடத்துல இயேசுவுக்காக அவன் தைரியமாய் கத்திற்காக தைரியமாய் நின்று சாட்சியாய் நின்று ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்துறவனா இருப்பான். அதனால அவனுக்கு ஒரு புதுசே இல்லை, இதுல ஒண்ணு அவனுக்கு ஒண்ணு புதுசே இல்லைங்க. அப்ப அந்த இடத்துல நீங்க பாக்குற நிச்சயமா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில ஒரு கிறிஸ்துவை அறிந்த வாழ்க்கையில உறுதியான நம்பிக்கை எங்க தெரியுமா? இயேசுவின் அன்பு. உறுதியான நம்பிக்கை எங்க? இயேசுவின் அன்பு. ஆமாங்க, நல்லா புரிஞ்சுக்கோ, இயேசுவின் அன்பு ஒன்று மாத்திரமே அவனை ஆழமாக இருக பிடித்து கொண்டு கர்த்தருக்குள்ளாக இயேசுக்குள்ளாக உன்னை இருக பிடித்து கொண்டு பிரயாணம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறது. வேற என்ன பிடிப்பு இருக்கு சொல்லுங்க, வேற என்ன பிடிப்பு இருக்கு சொல்லுங்க. உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில பணம் பிடிப்பா இருக்குன்னு காப்பாத்துமா? இல்ல நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற நகை நட்டு காடு பங்களா வீடு எல்லாம் காப்பாத்துமா? எல்லாம் அழிஞ்சு போகக்கூடாது. ஆனா இந்த இடத்துல சொல்றாரு, இயேசுவின் அன்பை கொடுத்து தெளிவா பேசுறாரு பாருங்க. அவை நல்லா புரிஞ்சுக்கோ, முதல் காரியமாக கடவுளுடைய உன்னதமான அன்பு, கடவுளுடைய பிரதான அன்பு ஒரு காலம் குறைவடையாது, ஒரு காலம் முறித்து போடப்பட முடியாது, தடுக்கப்பட முடியாதுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவை என்னுடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ குறைவுகள் இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ குறைவுகள் இருக்கலாம், எத்தனையோ ஏற்ற தாழ்வுகள் இருக்கலாம். அதன் மத்தியிலும் அன்றைய அன்பு குறைவுபடவே. அப்ப இந்த இடத்துல பாக்குறோம், இந்த இடத்துல இந்த வசனத்தில் எவ்வளவு கடந்து போகும்போது நம்ம அறிந்து கொள்ள முடியாத முக்கியமான காரியம், முதல் காரியம், எந்த நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய மக்களுடைய உன்னுடைய குறைவுகளா இருக்கலாம், இல்ல பாவங்களா இருக்கலாம், நீ வைத்திருக்கிற பாவங்களா இருக்கலாம், நீ வைத்திருக்கிற தவறுகளா இருக்கலாம், நீ வைத்திருக்கிற குற்றம் குறைகளா இருக்கலாம், இதன் மத்தியிலும் ஆண்டுடைய அன்பு குறைந்து போகவே போகாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தடுக்கப்படவே முடியாது, முறித்து போடவே முடியாது. என்னைக்கு அவன் ரட்சிக்கப்பட்டானோ, என்னைக்கு இயேசுக்குள்ள வந்தானோ, அந்த இடத்துல அதான் சொல்லுது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அதாவது நல்லா புரிஞ்சுக்கோ, நீ உன்னுடைய அன்பு பார்க்கல, ஆண்டவர் எப்பயோ நம்மை அங்க பாருங்க, அவருடைய அன்பு எவ்வளவு விசேஷமான அன்பு இருந்துச்சுல பாக்குறோம் பாருங்களேன். அதனாலதான் நீங்க பாக்கலாம், எபேசியர் புத்தகத்துல, எபேசியர் புத்தகம் 1 எவ்வளவு தெளிவா சொல்லுது பாருங்க, ஆண்டவர் தம்முடைய அன்பை எவ்விதமாக காண்பிக்கிறார் பாருங்க. எபேசியர் 1:4 தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாக இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்துள்ள தம்முடைய கிருபையின் மகிழ்மைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை கிறிஸ்துவு மூலமாய், நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவீகார புத்திராகும்படியும் முன் குறித்திருக்கிறார். அப்ப இந்த இடத்துல பாக்குறோம், அந்த பாத்திர தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாமலுமாய் இருப்பதற்கு எப்படிங்க, அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டு விட்டார். அப்ப இங்க பாத்தீங்கன்னா அவருடைய அன்பு எவ்வளோ மகத்தான அன்பு பாருங்களேன், எவ்வளவு பெரிதான அன்பு. எப்ப உன்னையனே தெரிந்து கொண்டானா? உலகம் தோன்றதுக்கு முன்னாடி உன்னையனே தெரிந்து கொண்டு விட்டார். அதனாலதான் இதே ரோமர் புத்தகம் 8 நீங்க அந்த இடத்துல பாக்குறோம், ஆண்டவர் தம்முடைய அன்பை எவ்வளவாய் விளங்க பண்ணுகிறான்னு சொல்லி பார்க்கும்போது, அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டாரோ அவரிடத்துல அன்பு கொள்ளுக்கும் சகலமும் நன்மைக்கு எதுவா நடக்கிறன்னு சொல்லி பார்த்துட்டு, அந்த இடத்துல பாருங்க, தம்முடைய குமாரன் அநேக சோதர்களுடைய முதல் பெறனா இருக்கும் பொழுது தேவன் அவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை முன்குறி அங்க பாருங்க, முன்குறித்தாரோ அவர்களை தம்முடைய குமாரன் சாயலுக்கு ஒப்பா இருப்பதுக்கு முன்குறித்து. அப்ப என்ன பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க, உன்னுடைய என்னுடைய வாக்குல ஒரு விசுவாசனுடைய உறுதியான நம்பிக்கை எங்க இதுல சார்ந்திருக்குது? தேவனுடைய அன்பு. அந்த தேவன் தாமே காண்பித்த அன்பு எவ்வளவு உன்னதமான அன்பு, கிறிஸ்துவின் மூலமாய். எது மூலமாய்? கிறிஸ்துவின் மூலமாய். ஆகவே உன்னுடைய பாவங்கள், உன்னுடைய தவறுகள், உன்னுடைய குறைகள், உன்னுடைய குற்றம் குறைகள், எத்தனையோ காரியங்கள் காணப்பட்டாலும் கூட அந்த தேவனுடைய அன்பு ஒரு நாளும் குறைந்து போகவே போகாது. அதனாலதான் சொல்றாரு அங்க பாருங்க, இயேசுவின் அன்பு சொல்றாரு, அதே ரோமர் 8 நம்ம படிக்கிறோம், தம்முடைய சொந்த குமார் என்றும் பாராமல் அப்படி சொல்லி படிக்கிறோமா இல்லையா, தம்முடைய சொந்த குமார் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்கும் அவர் ஒப்பு கொடுத்தவர் சொல்லி படிச்சோமா இல்லையா. அப்ப அதிலே பாக்குறோம் தேவனுடைய அன்பு எவ்வளவு மகத்தான அன்பு, தேவனுடைய அன்பு எவ்வளவு விசேஷமான அன்பு. அப்ப அந்த இடத்துல பாக்குறோம், கடவுள் தாமே தம்முடைய சொந்த குமாரனை நம்ம கொடுத்திருக்கும் பொழுது, அப்பா ஹி லவ்ட் சச் எவ்வளவு மகத்தான ஒரு உன்னதமான ஒரு பெரிய ஒரு அன்பை காமிக்கிறார் பாருங்க. எவ்வளவு உன்னதமான பெரிய அன்பு. அப்ப நல்லா புரிஞ்சுக்கோ, நல்லா புரிஞ்சுக்கோ, உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ சுகவீனங்கள், எத்தனையோ இழப்புகள், எத்தனையோ காரியங்கள் காணப்பட்டாலும் நீ எங்க நீ கவனிக்கணும், எங்க பார்க்கணும், எதை பார்க்கணும், உலகத்தை பார்த்துடக்கூடாது, எங்க பார்க்கணும், தேவனுடைய அன்பை பாரு, தேவனுடைய அன்பை தியானம் பண்ணு, தேவனுடைய அன்பை நோக்கி பாரு. உனக்காக எனக்காக ஆண்டவருக்கு காண்பித்த அன்பு எவ்வளவு வெளியேறப்பச்ச அன்பு. அங்க பாருங்களேன் ரோமர் புஸ்தகம், இதே ரோமர் புஸ்தகத்துல தெளிவா பாக்குறோம் பாருங்க. ரோமர் 5 படிக்கிறோம், அவர் எவ்வளவாய் அன்பு கூர்ந்தா சொல்லும்படியான பதங்கள் என்ன ஜஸ்ட் யோசிச்சு பாருங்களேன். நீனும் நானும் சந்திக்கிற பல போராட்டங்கள் காணப்பட்டாலும் கூட சற்று இதை சிந்தித்து பார்க்கும்போது உடைய வாழ்க்கையில பெரிய சந்தோஷத்தையும் பெரிய சமாதானத்தை கொடுக்கும். ரோமர் 5:5 அங்க படிக்கிறோம், அங்க பாருங்க 4 உபத்திரங்களிலேயும் மேன்மை பாராட்டும். எப்படிங்க, எதுல மேன்மை பாராட்டுகிறோமா? உபத்திரங்களிலும் மேன்மை பாராட்டுகிறோம். அதாங்க ஒரு கிறிஸ்தனுடைய சிந்தனை, ஒரு கிறிஸ்தனுடைய போக்காதான், உபத்திரங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். ஏன்? மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவினாலே தேவ அன்பு, கவனிச்சீங்களா, தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெக்கப்படுத்தாது. இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ உபத்திரங்கள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ சுகவீனங்கள், பல பாடுகள், கஷ்டங்கள் காணப்பட்டாலும் அந்த அவனை போல இவனை போல இருக்கணும்னு அவசியமே இல்ல. நேரம் எங்க நோக்கி பார்க்கணும், அந்த இயேசுவின் அன்பை நோக்கி பார், அந்த கடவுளுடைய அன்பை நோக்கி பார். ஏனென்றால் தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களை எப்படி இருக்கலாம், ஊற்றப்பட்டிருக்கிறது, போர்ட் அப்படின்னு சொல்லப்படுது, ஊற்றப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லப்படுதுங்க. ஆகவே கடவுள்தாமே நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய அன்பை ஊற்றிருக்கிறார் கிறிஸ்துவின் மூலமாக. அப்படியேப்பட்ட உன்னதமான அன்பு ஒரு காலம் குறைபடாது, முறிக்கப்பட முடியாது, தடுக்கப்பட முடியாது. அந்த அன்பு உன்னதமான அன்பு. ஏனென்றால் தேவன் தாமே தம்முடைய சொந்த குமாரனும் பாராமல் நம்ம எல்லாருக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார். அதனாலதான் அந்த இடத்துல அதே ரோமர் 5 என்ன சொல்லுது, 6 நாம் பலனற்றவர்களா இருக்கும் பொழுது, 8 நாம் பாவிகளா இருக்கும் பொழுது, 10 தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப இவ்வளோ பயங்கரமான கொடிய மக்களா இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம மேல என்ன காமிச்சார், அவருடைய அன்பு. இந்த இடத்துல அதான் பார்க்கணும், அவருடைய அன்பை காமித்தார், அவருடைய அன்பை பொழிய செய்தார், அவருடைய அன்பை ஊற்றினார். அப்ப இப்பேற்பட்ட உன்னதமான கடவுளுடைய அன்பு உன்னைக்குள்ளுடைய வாழ்க்கையில காணப்படும் பொழுது நீ எதை கொடுத்தும் கவலைப்படவே தேவையில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, முதலாவது ஒரு விசுவாசியுடைய உறுதியான நம்பிக்கை எதுங்க, ஒரு விசுவாசியுடைய இறுதி உறுதியான நம்பிக்கை. எத்தனை போராட்டங்கள், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை சீற்றங்கள் காணப்பட்டாலும் அவனுடைய உறுதியான நம்பிக்கை எதுல இருக்குது, கடவுள் நம்மேல காண்பித்த அன்பு, கடவுள் நம்மேல காண்பித்த அன்பு. அந்த அன்பு ஆழமாய் நம்மேல ஊற்றப்பட்டிருக்கனால அந்த அன்பை நீ சிந்திச்சு பாரு, அந்த அன்பை யோசிச்சு பாரு, அந்த அன்பை குறித்து தியானம் பண்ணு. அந்த அன்பையினாலே நீ ஆழமாய் பாதிக்கப்பட்ட மனுஷனாய் காணப்படும் பொழுது எதுவும், அதான் அந்த இடத்துல சொல்லுது கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்புமே யாருன்னு சொல்லுது. அவை உன்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள் காணப்பட்டாலும் கூட, எத்தனையோ குறைகள் காணப்பட்டாலும் கூட, எத்தனையோ பாவங்கள் காணப்பட்டாலும் கூட ஆண்டுடைய அன்பு ஒரு காலம் முடித்துப்படவே முடியாது. அதனால பாவத்தை கண்ணு கண்ணுகாம இருக்க மாட்டாரு, அதுக்குண்டான சிச்சையும் அவர் அனுப்புகிறவரா இருக்கிறார். உன்னை இன்னுமாய் திருத்த, இன்னுமாய் உன்னை புதுப்பிக்க, இன்னுமாய் சீர்படுத்த, இன்னுமாய் உன்னை பரிசுத்தத்துல கொண்டு வர ஆண்டர் சிச்சித்து வழிநடத்துறவரா இருக்கிறார். அதையும் அவருடைய அன்புதான், அதையும் அவருடைய அன்பினாலே அவன் ஆண்டவர் தம்மை என்னுடைய பிள்ளைகளை உருவாக்குகிறார். அவர் தம்முடைய பிள்ளைகளை குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாகி மாற்றுகிறார். ஆகவே எந்த விதத்திலும் அவருடைய அன்பு குறைவுபடவே படாதுனால புரிஞ்சுக்கோங்க, புரியுதுங்களா? ஆகவே முதல் காரியமாக ஒரு விசுவாசியுடைய உறுதியான நம்பிக்கை எதன் மேல, தேவனுடைய அன்பு, கடவுளுடைய அன்பு. அந்த அன்பு எந்த விதத்திலும் குறைபடவே படாதுங்க. இரண்டாவது காரியமா நம்ம பார்க்கிறோம், இரண்டாவது காரியமாக தேவனுடைய உன்னதமான அன்பு, அன்று நம்மேல காண்பித்த உன்னதமான அன்பு. எந்த போராட்டம், எந்த கஷ்டம், முதலாவது பார்த்தோம் நம்முடைய பாவங்கள், நம்முடைய குறைகள் மத்தியில் கூட தேவனுடைய அன்பு குறைவுபடவே படாதுன்னு சொல்லி பார்த்தோம். இரண்டாவது காரியம், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ போராட்டங்கள், பல காரியங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள் மத்தியில் கூட அந்த இடத்துல தேவனுடைய அன்பு ஒரு காலம் நம்மை திடுக்கிட செய்யாது. தேவனுடைய அன்பு நம்ம ஒரு காலம், அதாவது விட்டு எடுபடாது. தேவனுடைய அன்பு ஒரு காலம் பிரித்து போடவே முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோ, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல அதான் பாக்கணும், 36 வாங்களேன், ரோம புஸ்தகம் 8:36 கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார். அந்த இடத்துல சொல்லுது கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார். உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ, இந்த இடத்துல பாக்குறோம் ஒரு, ஏன் நீங்க எடுத்துக்கோங்களேன், யோபு பக்தின் எடுத்துக்கோங்க. யோபுடைய வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள், யோபுடைய வாழ்க்கையில சாத்தான் கொடுக்காத பிரச்சனை இல்ல, எத்தனையோ பிரச்சனையே கொடுத்தான். எவ்வளோ ஏன் பொருள்லாம் இழந்து போனா, உடைமைகள் இழந்து போனா, அதோட விட்டானா சரீரத்தையும் விட்டப்படல, சரீரமும் அவனுடைய சரீரமும் பாதிக்கப்பட்டுச்சு. ஆனா அவன் தேவன் மேல வைத்த அன்பு குறைவுபட்டுச்சா? குறைபடவே இல்லை. ஆமா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறேன்னு சொன்னான். ஆமாங்க, நான் சோதிக்கப்பட்ட பின் நான் பொன்னாக விளங்குவேன் சொல்றான். ஒரு காலம் தம்முடைய வாயினாலே ஒரு பாலும் குறை சொல்லவே இல்லை. எத்தனையோ பிரச்சனைகள் வந்துச்சு, எத்தனையோ போராட்டங்கள் வந்துச்சு, எத்தனையோ வியாகுளங்கள் வந்துச்சு, எத்தனையோ இழப்புகள் வந்துச்சு, ஆனாலும் தேவனுடைய அன்பு அவனை ஆழமாய் சந்தித்தது. தேவனுடைய அன்பினாலே ஆழமாய் கத்திருக்குள்ளா எழுமலாம். தேவனுடைய அன்பு குறித்து ஒரு நாளும் சந்தேகப்படவே இல்லை. அப்ப பாருங்க, இந்த இடத்துல ஒரு பெரிய லிஸ்டே வருது, ஏழு விதமான ஒரு பயங்கரமான ஒரு எதிரான காரியங்கள். அந்த இடத்துல ஒரு கிறிஸ்துவனுக்கு எதிராக அந்த இடத்துல உபத்திரவம் சொல்றது பாருங்க, அந்த இடத்துல பாருங்க உபத்திரவமும் வருது. அப்ப ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில உபத்திரம் இல்லாம இல்ல. இயேசுவாண்டரே சொல்றாரு, நான் உங்களுக்கு உலகத்தில் உபத்திரம் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்தேன், திடன் கொள்ளுங்கள் சொல்றாரா இல்லையா? அப்ப உபத்திரவம் உண்டு. வியாகுலம், வியாகுலம் சொல்லும் போது உள்ளான இருதயத்துல கவலைகள், வியாகுலம். துன்பம் சொல்லும் போது இங்கிலீஷ்ல பெர்சிக்யூஷன் சொல்றார்கள், அதாவது நம்மளை துன்பப்படுத்தும்படியான சம்பவங்கள், நம்மளை முற்றிலுமாக கிறிஸ்துவை விட்டு பிரிக்கும்படியான துன்பப்படுத்தும்படியான நபர்கள் எதிராக கிளம்புறார்கள். துன்பமோ பசியோ, பசியும் சொல்ல போனால் நிறைய இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா, எத்தனையோ தேசங்கள்ல பசியும் பட்டினியுமாக கடந்து போற எத்தனையோ கிறிஸ்துவர்கள் உண்டு. ஆமா, அங்க பஞ்சம் வந்துருது. எத்தனையோ நேரங்கள்ல எத்தனையோ தேசங்கள்ல சரியான சாப்பாடு இல்லை. எத்தனையோ கிறிஸ்துவர்கள் இருக்காங்க. யாருக்காக? இயேசுவுக்காக, கிறிஸ்துவுக்காக. கிறிஸ்துவுக்கு முழுமையா ஒப்பு கொடுத்தபடினாலே அதுக்காக அதையும் ஏற்றுக்கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். பசியோ நிர்வாணமோ, எத்தனையோ நேரங்கள்ல எத்தனையோ தேசங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா, எத்தனையோ தேசங்கள்ல கிறிஸ்துவன் சொன்னா வேலை கிடைக்காது, கிறிஸ்துவன் சொன்னா வேலை கொடுக்க மாட்டாங்க, அப்படிலாம் இருக்கிறாங்க. இயேசுவை கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்காது. இயேசுவை உங்களை கிறிஸ்துவனா இயேசுவை கும்பிடியா உங்களுக்கு சதவி கிடையாது. ஏன், நம்ம இந்திய தேசத்திலே பல மாநிலங்கள் உண்டு, நமக்கு தெரியாம எத்தனையோ நேரங்கள்ல எத்தனையோ சுதந்திரங்கள் பறிக்கப்படுகின்றன. யாருக்காக? கிறிஸ்துவுக்காக. ஒரு கிறிஸ்துவன் என்ன செய்யறான்? கிறிஸ்துவுக்காக தனியா அர்ப்பணித்து வாழ்றான், கிறிஸ்துவுக்காக ஒப்பு கொடுத்து வாழ்றான். எத்தனையோ போராட்டம் உபத்திரங்களை சந்தித்தாலும் கூட, எத்தனையோ உபத்திரங்கள் சந்தித்தாலும் கூட, வியாகுலங்கள் சந்தித்தாங்க, நம்முடைய இருதயத்துல எத்தனையோ கவலைகள் சந்தித்தாலும் கூட, அடுத்து என்ன பாக்குறோம், துன்பங்கள் பெர்சிக்யூஷன், எத்தனையோ எதிர்ப்புகள் சந்தித்தாலும் கூட, பசையோ நிர்வாணமோ நாசமோசமோ, நாசமோசனா பெரிய ஆபத்துகள், எத்தனையோ ஆபத்துகள் சந்தித்தாலும் கூட, பட்டயமோ, பட்டயம் சொல்ல போனது மரணமய சந்தித்தாலும் கூட, கிறிஸ்துவுக்காக அவன் எதையும் சந்தித்தாலும் கூட, அந்த இடத்துல கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன். என்னுடைய வாழ்க்கையில இரண்டாவது காரியம், முதல் காரியம், கடவுளுடைய அன்பு உன்னுடைய சொந்த பாவங்கள் குறைகள் எத்தனையோ குறைகள் காணப்பட்டாலும் கூட அந்த அன்பு ஒருபோதும் குறைபடவே படாது. இரண்டாவது, உன்னுடைய வாழ்க்கையிலே விபத்திரங்கள் போராட்டங்கள் எத்தனையோ காரியங்கள் எதிர்ப்புகள் காணப்பட்டாலும் கூட கிறிஸ்துவின் அன்பு ஒரு நாளும் பிரித்துப்படவே முடியாது, முறிக்கப்படவே முடியாது. இந்த இடத்துல அதான் பாக்குறோங்க. மேலுமாக அந்த இடத்துல படிக்கிறோம் பாருங்க, 38 வசனம் மேலுமாக சொல்றாரு, மரணமானாலும் ஜீவனானாலும், மரணத்தையே சந்தித்தாலும் கூட, ஜீவனானாலும் வாழ்க்கை வாழ்வா இருக்கட்டும் மரணமா இருக்கட்டும், தேவதூதரானாலும், தேவதூதனே வந்தாலும், தேவதூதனே உன்னை பிரித்து போட்டாலும், தேவதூதன் அப்படி பிரித்து போட மாட்டான் சொல்றேன், தேவதூதனே வந்தாலும் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு வெளிப்படுத்தி பேசுறார், மிகைப்படுத்தி பேசுறார். தேவதூதர்களானாலும் அதிகாரங்கள் ஆனாலும், எவ்வளவு பெரிய அதிகாரமே வந்து உன்னை பிரித்து போட்டது வகை பார்த்தாலும், அதிகாரங்கள் ஆனாலும், வல்லமைகள் ஆனாலும், நிகழ்காரியங்கள், நிகழ்காலத்தில் நடக்கிற எத்தனையோ காரியங்கள் நம்ம சந்திக்கிறோமா இல்லையா? இந்த எத்தனையோ இந்த கொரோனா வந்துச்சு, எத்தனையோ நிகழ்காரியத்தில் எத்தனையோ காரியங்கள், நிகழ்காரியங்கள் ஆனாலும், வருங்காலங்கள், எதிர்காலம், எத்தனையோ எப்படிப்பட்ட எதிர்காலம் தெரியாது, எப்படிப்பட்ட எதிர்காலமா இருந்தாலும் கூட, உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வு மத்தியிலும் கூட, தாழ்வான வேலையிலும் கூட, ஏழ்மையான வேலையிலும் கூட, வறுமையின் மத்தியிலும் கூட, அந்த இடத்துல சொல்றது வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராய் கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டான்னு நிச்சயித்திருக்கிறேன். கவனிச்சீங்களா? எவ்வளவு உன்னதமான மகத்தான ஒரு சத்தியம் பாத்தீங்களா? அவ இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில, கிறிஸ்துவின் அன்பை ஒரு காலம் பிரிக்க மாட்டாத ஒரு உன்னதமான அன்பை பெற்றிருக்கிறாயா? நல்லா சிந்திச்சு போ. ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு மகத்தான வெற்றி உள்ள வாழ்க்கைங்க. அவன் சந்தோஷமாய் வாழும்படியான வாழ்க்கை, கவலையும் சஞ்சயத்தோடு வியாதியோடு அழகோ பல போராட்டத்தோடு கடந்து போனாலும் கூட அவன் சந்தோஷமாக முகமலர்ச்சியோடு சந்தோஷமாய். ஏன் அவனுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம்? அவன் எதுக்குள்ள இருக்காதுக்கா உனக்கு, நீ எதுக்குள்ள உட்காந்துருக்க? அவன் உலகத்துல உட்காந்துருக்க. ஆனா இயேசுவை அறிந்தவன் யாரு? கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்றான். நீங்க பாத்தீங்கன்னா ரோமர் எட்டாவது போய் வீட்டுல போய் தியானிச்சு பாருங்க, எவ்வளவு மகத்தான சத்தியம், ஆண்டவர் எவ்வளவாய் நம்ம ரட்சித்து எவ்வளவாய் நம்ம நீதிமானாக்கி தம்முடைய வெளியேற்பட்ட குமாரனை மக்காக கொடுத்து எவ்வளவு விசேஷமான சத்தியத்தை நம்ம தியானிக்கிறோம் பாருங்க. அப்ப இந்த இடத்துல கடைசியா சொல்லி முடிக்கிறாரு, இவ்வளவு மகத்தான சத்தியங்கள் சொல்லிட்டு வராரு, கடைசியாக ஒரு உச்சமாக அந்த இடத்துல ஒரு மகத்தான காரியத்தை சொல்றாரு, தேவனுடைய அன்பை மிகைப்படுத்தி பேசுறாருங்க, தேவனுடைய அன்பை குறிப்பிட்டு பேசுறாருங்க. அப்ப இன்னைக்கு என்னுடைய வாக்குல எத்தனை போராட்டங்கள், உன்னுடைய குறைகள் மத்தியில் கூட, உன்னுடைய குற்றங்கள் மத்தியில் கூட, உன்னுடைய பாவங்கள் மத்தியில் கூட தேவனுடைய அன்பு ஒருபோது குறைபடவே படாது. இரண்டாவது காரியம், உன்னுடைய வாக்குல எத்தனையோ வியாகுலங்கள், எத்தனையோ எதிர்ப்புகள், எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ நாசமோசங்கள், எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ பசியோ நிர்வாணம், எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ மரணமானாலும் ஜீவனாலும் நிகழ்காலங்களும் எதிர்காலம் வருகாலங்காலமானாலும் வேற எந்த சிருஷ்டியாலும் கடவுளை விட்டு பிரிக்கிறதுக்கு ஏதமான எத்தனையோ சூழ்ச்சிகள் தந்திரங்கள் உன்னை எதிர்த்தாலும் கூட அவன் இயேசுக்காக வாழுவான், இயேசுக்காக முழுமையா அர்ப்பணித்து வாழுவான். எத்தனையோ எதிர்ப்புகள் ஏன் ஒரே எதிராக கிளம்புது, ஆமாங்க இயேசுவை சொல்றீங்க, இயேசுவன் கும்பிடுறியா இந்த ஊரை விட்டு தள்ளி வைப்பேன் அப்படின்னு சொல்றான், இயேசுவை கும்பிடுறியா உனக்கு எந்த சலுகையும் கிடையாதுன்னு சொல்றான் இல்லைங்களா, இயேசுவை கும்பிடுறியா உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை நீ போ அப்படின்னு சொல்றான், எந்த சலுகையும் கிடையாதுன்னு சொல்றான். அப்ப ஒரு கிறிஸ்துவ என்ன சொல்றான், சந்தோஷம், இயேசுக்காக என்ன செய்யறான், அதையும் இழக்க தயாரா இருக்கான், இந்த லாபத்தை அனுபவிச்சு போவான் என்றால் அந்த கடைசியில எங்க போறான், நரகத்துக்கு போறவனா இருக்கிறான், இயேசு விட்டு தூரமா விலகி போறவனா இருக்கான், இந்த லாபம் ஒன்றுமே இல்லை அவனுக்கு. ஆனா வரப்போற லாபம் இப்படிப்பட்ட லாபம், பரலோகம், பரலோக வாழ்க்கையை சுதந்திரிக்க போறான். ஏன் ஏன் சொல்லப்போன அந்த அன்பு, சொல்லப்போன அந்த அன்பு ஆழமாய் அவனை ஆட்கொள்ளப்பட்டது, அவனுடைய அன்பு அவனை ஆழமாய் சந்தித்திருக்கிறது. அந்த இயேசுவே தம்முடைய வெளியேற்பட ரத்தத்தை சிந்தினார். அதான் அந்த இடத்துல படிக்கிறவங்க எவ்வளவு மகத்தான ஒரு வார்த்தை அங்க பாருங்களேன், 15வது அதிகாரம் அங்க பாருங்க, யோவான் 15வது அதிகாரம், எவ்வளவு மகத்தான வெளியேற்பட்ட தம்முடைய உயிரையே கொடுத்து தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்காரு, இதுதாங்க உண்மையான அன்பு. யோவான் 15வது அதிகாரம், யோவான் 15:13 வசனம், யோவான் 15:13 வசனம், ஒருவன் தன் சிநேகிதருக்காக, கவனிக்கிறீங்களா எவ்வளவு மகத்தான அன்பு, ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒரு வருத்தம் இல்லை. அடே அப்பா, இயேசுவானவர் கொடுத்த அந்த அன்பை குறித்து பேசுறாருங்க, ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் தன் உயிரையே கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒரு வருடத்திலும் இல்லைன்னு சொல்லப்படுற அன்பு எவ்வளவு உன்னதமான அன்பு, கவனிச்சீங்களா, கவனிக்கிறீங்களா எவ்வளவு உன்னதமான அன்பு. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும், பாத்தீங்களா, தன்னுடைய சிநேகிதருக்காக தன்னுடைய உயிரையே கொடுக்கிற அன்பிலும் வேற ஒரு அதிகமான அன்பு வேற எங்குமே இல்லை, அதிகமான அன்பு ஒரு வருடத்திலும் இல்லைன்னு சொல்லப்படுது, கவனிக்கிறீங்களா, ஒருவனத்திலும் இல்லை. அப்ப இயேசுவானவர் செய்த காரியம் என்னங்க, ஒருவனுக்காக தன் உயிரையே கொடுத்தார், ஒரு பாவிக்காக, யாருக்காக, ரோமர் 5வது அதிகாரத்துல பாவியா இருக்கையில், சத்துருவா இருக்கையில், நம்ம எப்படிதான் இருந்தோம், சத்துருவா இருந்தோம், பாவியா இருந்தோம், பலனற்றவா இருந்தோம், அப்படிப்பட்ட மனுஷனா இருந்த வேலையில தன்னுடைய உயிரையே கொடுத்தார், அப்படிப்பட்ட உயிரையே கொடுத்த இயேசுவானவருடைய இயேசுவானவர் செய்த காரியங்க தேவனுடைய அன்பு, இது எதை காட்டுது, தேவனுடைய அன்பு. அதனாலதான் அதே யோவான் 3:16 வசனம் என்ன சொல்லி படிக்கிறோம், அதே 3:16 வசனம் அங்க என்ன சொல்லப்படுது பாருங்க, எவ்வளவு மகத்தான அன்பு, கவனிக்கிறீங்களா, யோவான் 3:16 வசனம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, அங்க பாருங்க, அவரை தந்தருளி அந்த இயேசு ஆண்டவரை தன்னுடைய சொந்த குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார், இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்பா எவ்வளவாய் சொல்றதுக்கு அளவே இல்லை. அந்த தேவன் தாமே தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார், எதுக்காக, நீயும் நானும் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு. இந்த உலகத்துல நம்ம எப்படி போனோம், கெட்டு போனவர்களாய், இன்னுமாய் நாரி போனவர்களாய், இன்னுமாய் நரகத்து போனவர்களாய் காணப்பட்ட நம்முடைய வாக்குல நம்மை மீட்டெடுக்கும்படியா, நம்ம ரட்சிக்கும்படியா, நம்முடைய சொந்த வேற எந்த வழி இருந்துச்சு, வேற ஏதாவது வழி இருக்குதா, நீனு நானும் ரட்சிக்க வேற எந்த வழியுமே இல்ல. ஆண்டவர் தாமே தம்முடைய சொந்த குமாரன் உலகத்துக்கு அனுப்பி நம்மை ரட்சிக்கிறாருங்க. அதான் அந்த இடத்துல சொல்றது, அந்த யோவான் 15வது அதிகாரத்துல தன்னுடைய சொந்த சிநேகத்துக்காக கொடுக்கிற ஜீவனை பார்க்கணும், வேற எந்த
வேற எந்த அன்பும் சொல்லப்படவே
முடியும்னு சொல்லி பார்த்தோமா இல்லையா? அந்த யோவான் 15 படிச்சோமே இல்லையா? என்ன வசனம் படிச்சோம்? ஒருவன் தன் சிநேகிதருக்காக, கவனிக்கிறீங்களா, ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும், ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒரு இடத்திலும் இல்லை. அப்பா உயிரே கொடுக்கிற அன்பு சும்மா சாதாரணமான அன்பு இல்லைங்க. என்ன கொடுத்தாருங்க? நம்முடைய உயிரையே கொடுத்தார். நீனும் நானும் மறிக்க வேண்டிய இடத்துல, நீனும் நானும் மறிக்க வேண்டிய இடத்துல, நீனும் நானும் பெற வேண்டிய தண்டனைய அவர் ஏற்றுக்கொண்டார், தம்முடைய உயிரை. அப்ப பாருங்க எவ்வளவு பெரிய அன்பு, எவ்வளவு பெரிய அன்பு. இந்த உலகம் செய்யுமா? இந்த உலகத்துல அந்த அன்பு பார்க்க முடியுமா? இந்த உலகம் செய்யுமா? வாய்ப்பே இல்லை. உன்னே என்னை ரட்சிக்க முடியாத தேவன் தாமே தம்முடைய சொந்த குமார் இந்த உலகத்தை அனுப்பி நம்மள இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அப்ப உன்னுடைய என்னுடைய வாக்குல இந்த அன்பு உன்னதமான அன்பு. இந்த அன்பு நீ சந்தேகம் அவசியமே இல்லை. என்னைக்கு நீ இயேசுவை நோக்கி பார்த்து இயேசுவின் பிள்ளையாக இயேசு ரட்சிக்கப்பட்டு இயேசுக்குள்ள வந்தாயோ, உன்னுடைய வாக்குல எத்தனையோ பார்த்தோம், ரோமர் 8 அதிகாரத்துல எத்தனையோ பார்த்தோம், ரோமர் 8 அதிகாரத்துல உன்னுடைய சொந்த பாவங்கள், உன்னுடைய சொந்த குறைகள், உன்னுடைய சொந்த காரியங்கள், எத்தனையோ காரியங்கள் குறைகள் காணப்பட்ட பொழுதும் அந்த தேவனுடைய அன்பு ஒரு நாளும் குறைபடவே படாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இரண்டாவது காரியம் பார்த்தோம், உன்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ எதிர்ப்புகள், ஆமா ஒரு கிறிஸ்துவனாய் வாழ்ற வாழ்க்கையில எத்தனையோ உபத்திரங்கள் வரலாமா வரக்கூடாதா? வரும். ஏன்னா நம்ம இந்த பொல்லாத உலகத்துல உட்கார்ந்துருக்கிறோம். எத்தனையோ எதிர்ப்புகள், எத்தனையோ அதை படிச்சோம், உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ. 38 வசனம், மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு கவனிச்சீங்களா? ஒரு மெய் கிறிஸ்தவனுடைய வாக்குல, ஒரு மெய் விசுவாசனுடைய வாக்குல உறுதியான நம்பிக்கை எது மேல இருக்கு? தேவனுடைய அன்பு, தேவனுடைய அன்பு, தேவனுடைய அன்பு. அந்த அன்பை பற்றி கொண்டு, தேவனுடைய அன்பை சார்ந்து கொண்டு வாழுறாங்க. அவனுடைய வாழ்க்கையில எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில நீ இயேசு அந்த அதாவது இயேசுவின் அன்பை கொடுத்து சிந்திச்சு பாருங்க. அதாவது கடைசியாக தான் பார்த்து முடிக்கிறோம், அந்த கடவுளுடைய உன்னதமான அன்பு யார் மூலமா வெளிப்பட்டது? கிறிஸ்து இயேசுவின் மூலமாக. கிறிஸ்து இயேசுவின் மூலமாக வெளிப்பட்ட அன்பு சும்மா சாதாரணமான அன்பு அல்ல. அந்த இடத்துல அதான் பாக்குறோங்க, சும்மா சாதாரணமான அன்பு அல்ல, பெரிய மகத்தான ஒரு அன்புங்க. நம்ம பார்த்தோம் மகத்தான அன்பு, கிறிஸ்து இயேசுவின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட அன்பு சும்மா சாதாரணமான அன்பு அல்ல. நீ சாதாரணமான இடத்துல இடப்படுறாரு. அதனாலதான் பவுல் அப்போஸ்தலர் சொல்றாரு கலாத்தியர் 2:20 என்ன அன்பு கூர்ந்து கவனிச்சீங்களா? கலாத்தியர் 2:20 படிக்கிறோம். கலாத்தியர் 2:20 எடா சொல்ல பாருங்களேன், கலாத்தியர் புஸ்தகம் 2:20 வசனம் பாருங்க. கலாத்தியர் 2 எவ்வளவு அருமையான வசனம் பாருங்களேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவில் அறையப்பட்டேன். 259 பக்கம், கிறிஸ்துவுடனே கூட சிலுவில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, அங்க சொல்றாரு பாருங்க, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து. அப்பா கவனிச்சீங்களா? என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக, எனக்காக அங்க பாருங்க பதம் உபயோகப்படுத்தப்படுறாரு பாருங்க. இப்படிப்பட்ட பதம், என்னில் எனக்காக, எனக்காக எண்ணில், எண்ணில் அன்பு கொண்டு எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு விசுவாசனுடைய வாக்குல உறுதியான நம்பிக்கை எதின் மேல? தேவன் காண்பித்த அன்பு. இதே உலகத்தின் மேல, இதே உலக மனுஷனை எடுத்துக்கோங்க, பக்கத்துட்டுக்காரனை ஏத்துட்டுக்காரனை எடுத்துக்கோங்க, அவனுடைய வாக்குல எங்க நம்பிக்கை? எதன் மத்தியில? உபத்திரங்கள், போராட்டங்கள், கஷ்டங்கள் அவனுக்கும் உண்டு, நமக்கும் உண்டு. அப்படியான அவனும் சந்திக்கிறான், நம்மளும் சந்திக்கிறோம். ஆனா இப்படிப்பட்ட பல்வேறு வேலையில அவனுடைய வாழ்க்கையில எங்க நம்பிக்கை? எங்க நம்பிக்கை? எது மேல நம்பிக்கை? பணத்தின் மேலையா? பணத்தை நம்பி போறான் இல்லங்க, சொந்த பந்தத்தை நம்பி போறான் இல்ல, சுயத்தை நம்பி போறான். கடத்துல விழுந்து போனதான் மிச்சம், கடத்துல நாரி போனதான் மிச்சம், ஐயோ அவனுடைய வாழ்க்கையில இன்னுமா சமாதானத்தை சந்தோஷம் இழந்ததுதான் மிச்சம். ஆனா நல்லா புரிஞ்சுக்கோ, ஒரு விசுவாசுடைய வாழ்க்கையில நீக்கு நீங்க நானும் ரட்சிக்கப்பட்டிருப்போம் என்றால், நீக்கு நீங்க நானும் இயேசுக்குள்ள இருப்போம் என்றால், உன்னுடைய எனக்குடைய வாழ்க்கையில நம்முடைய சொந்த பாவங்கள், நம்முடைய சொந்த குறைகள், எதனையோ எதிர்ப்புகள், போராட்டங்கள், வியாகுலங்கள், துன்பங்கள், கவலைகள், நாசமோசமோ பசியோ பட்டயமோ மரணமானாலும் ஜீவனானாலும் எதிர்கால காரியம் நிகழ்காரியம் எந்த காரியமானாலும் எதை எதை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது? தேவனுடைய அன்பை விட்டு. அதான் அந்த இடத்துல படிக்கிறோம், தேவனுடைய அன்பை விட்டு. அந்த இடத்துல அழகா சொல்லுது பாருங்களேன், நம்ம ரோமர் புஸ்தகம் 8 நம்ம படிக்கிறோம், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் சொல்லும்படியது? அது பாருங்க 37 வசனம், இவை எல்லாவற்றிலேயும் கவனிச்சீங்களா, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்புக்குறவர்களை முற்றும், என்ன பதம் உபயோகப்படுத்தப்படுறீங்களா, முற்றும்
ஜெயங்களுள்ளா இருக்கிறோமே. அப்பா ஜெயம்னா வெற்றி. கவனிக்கிறீங்களா? இவை எல்லாவற்றிலையும் என்ன சொல்லுது? இவை எல்லாவற்றிலையும் நாம், இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கொள்வர்களாலே. கவனிக்கிறீங்களா? இவை எல்லாவற்றிலையும் நாம் எதனால? அவர் நம்ம அன்பு செலுத்ததுனாலே, அந்த அன்பு காமிச்சப்பட்டதுனாலே, அந்த அன்பு பொழிந்ததுனாலே, அந்த இயேசுவின் அன்பு நம்ம பொழிந்ததுனாலே, நம்ம பாவியா இருந்தவங்க, நம்ம எந்த தகுதி இல்லாதவர்களா இருந்தவங்க, நம்ம பலனற்றவர்களா இருந்தவங்க, நம்ம தேவனுக்கு சத்துருளா இருந்தவங்க, ஆனாலும் கர்த்தர் தம்முடைய கிருபையினாலே நம்மை சந்தித்து, நம்மை ரட்சித்து, நம்மை மீட்டெடுத்து, தம்முடைய விளையாட்டு ரத்தத்தினாலே கழுவி, நம்மை பரிசுத்தப்படுத்தி, அருமையான சபையின் சங்கமாக நம்ம சபைக்குள்ளாக கொண்டு வந்து, அந்த அப்படியான பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற உன்னதமான உண்மைதான் மகத்தான அன்பை நம்மை பொழிந்திருக்கிறதுனால, நடுவில் எத்தனை பிரச்சனைகள் வரட்டும், எத்தனை கொடிய துன்பங்கள் வரட்டும், எத்தனை போராட்டங்கள் வரட்டும், எத்தனை வியாகுலங்கள், எத்தனை சுகவீனங்கள், எத்தனை போராட்டங்கள், பசியோ நாசமோசமோ நிர்வாணமோ பட்டயமோ மரணமானாலும் ஜீவனானாலும் நிகழ்ந்தாலும் வருங்காலையானாலும் எந்த வேற எந்த சிருஷ்டியானாலும் எதையை விட்டு பிரிக்க மாட்டாது. இதாங்க ஒரு கிறிஸ்துவனுக்கும் கிறிஸ்துவன் இல்லாதவனுக்கும் வித்தியாசம், ஒரு விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் வித்தியாசம். அங்க லொபலபோன்னு புலம்புவான், எதையோ நம்பி போவான், கடைசியில் அவனுடைய வாழ்க்கையில விழுந்து போனதான் மிச்சம், ஏமாற்றம் தான் மிச்சம், தோல்வியை தான் சந்தித்தது மிச்சம். ஆனா இயேசு அறிந்தவன் என்ன சொல்றான் பாத்தீங்களா? இவை எல்லாவற்றிலேயும், இவை எல்லாவற்றிலும் நாம், இவை எல்லாவற்றிலும் நாம் நம்ம அன்பு குரலாலே முற்றும். கவனிக்கிறீங்களா என்ன அருமையான வசனம்? முற்றும். முற்றும் என்ற பதம் சும்மா இல்ல, முழுமையாக முற்றும் ஜெயங்கொருளா இருக்கிறோமே. ஜெயம் உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை இன்னைக்கு நீ வாழ்றியா? ஆராய்ந்து பாரு. முற்றும் ஜெயங்கொடுவா இருக்கும் வெற்றி கொள்ள வாழ்க்கை. காரணம் என்ன? முழுக்க முழுக்க அங்க பாருங்க, யார் காமித்த? கிறிஸ்துவின் அன்பு நம்மேல பொழிந்ததுனாலே, இயேசுவின் அன்பு நம்மேல காட்டப்பட்டதுனாலே அந்த அன்பு மாறவே மாறாது. அந்த அன்பு நீ ஆழமாய் சிந்திச்சுப்பா. இன்னைக்கு பார்த்து உன்னை பார்த்து கேள்வி எழுப்புறேன், ஒரு சில கேள்விகள் கேட்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள் வருகிறது, எத்தனையோ போராட்டங்கள் வருகிறது, எத்தனையோ போராட்டங்கள் மத்தியிலே உன்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில முறுமுறுக்கும்படியான காரியங்கள் இருக்கிறதா? அதிருப்தியான காரியங்கள் இருக்கிறதா? சிந்திச்சு பாரு. முறுமுறுக்கும்படியான காரியங்கள், அதிருப்தியான காரியங்கள் இருக்கிறதா? அதிருப்தியான காரியங்கள், திருப்தி இல்லாத ஒரு காரியங்களை சந்திக்கிறாயா? முறுமுறுத்து கொண்டு திருப்தி இல்லாத ஒரு எதை கடல் கொடுக்கறது சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு திருப்தி இல்லாத காரியத்தை, திருப்தி இல்லாத சிந்தையை வைத்துக் கொடுக்கிறாயா? எதை பார்த்தாலும் முறுமுறுத்துட்டு இருக்காயா? நான் கேள்வி கேட்கிறேன், ஒரு கிறிஸ்தவனாய் வாழ்ற வாழ்க்கையில உன்னுடைய வாழ்க்கையில நல்லா புரிஞ்சுக்கோ, வெற்றி உள்ள ஜெயம் கொள்ள வாழ்க்கை அவசியம். அப்படியான ஜெயம் கொண்ட வாழ்க்கையில நீ எப்படி வாழ்ற? இன்னைக்கு உன்ன பார்த்து கேள்வி கேட்கிற இந்த கேள்வி உன்னுடைய வாழ்க்கையில சிந்திச்சு பார். உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எத்தனையோ விஷயங்கள்ல ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார், எத்தனையோ விஷயங்கள்ல ஆண்டவர் எவ்வளவு கிருபையை காமிச்சிருக்கிறார், எவ்வளவு நன்மையை காமிச்சிருக்கிறார். ஏன் இயேசு ஆண்டரே நமக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறான்னு சொல்லும் பொழுது, அந்த அன்பை விட்டு பிரிக்க மாட்டான்னு சொல்லிருக்கும் பொழுது, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை நாம் எப்படி வாழ்றோம்? சந்தோஷமாய் ஜெயங்கொளூர்களாய் வாழ்கிறோமா? பயத்தோடு, நடுக்கத்தோடு, எதிர்காலத்துக்கு கொடுத்து கவலையோடு, மன உளைச்சலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்ல நம்முடைய வாழ்க்கையில உன்னுடைய இருதயம் எவ்வளவாய் கடவுளுக்குள்ளாக இருக்கிறது? குளிர்ந்து போன இருதயமாக, என்னங்க குளிர்ந்து போன இருதயமாக, ஒரு அரைகுறை இருதயத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாயா? ஆராய்ந்து பார். குளிர்ந்து போன இருதயத்தோடு, அரைகுறை இருதயத்தோடு ஏனோதானோன்னு இருக்கிறாயா? இதெல்லாம் நீ உன்னுடைய வாழ்க்கையில கேட்க முடியாத கேள்விகள்ங்க. சிந்திச்சு பார். உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய பிள்ளையாய் வாழ்ற நீ இவ்விதமான கேள்வியை கேட்டுப்பார். முறுமுறுத்து கொண்டு திருப்தி இல்லாத இருதயத்தை கொண்டவனாய் இருக்கிறாயா? இரண்டாவதாக, பயத்தோடும் நம்பிக்கை இல்லாதவனாய், விசுவாசம் இல்லாதவனாய், ஒரே டிப்ரெஷனோட, ஒரு மன அழுத்தத்தோடு உட்கார்ந்துருக்கிறாயா? மூன்றாவதாக, உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய இருதயம் கொழுந்து போன இருதயத்தோடு, உன்னுடைய வாழ்க்கையில அரைகுறை இருதயத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாயா? நாலாவதாக, உன்னுடைய வாழ்க்கையில பிரிக்கப்பட்ட இருதயத்தோடு, தேவனுக்கு உண்மை இல்லாதபடி, முழு இருதயத்தை தேவனுக்கு கொடுக்காதபடி வாழ்கிறாயா? இப்படி இருக்கும் என்றால் காரணம் என்ன? இப்படியான கேள்வி கேட்கிறேன், இப்படியான கேள்விக்கு பதில் இப்படி இருக்கும் என்று சொல்லுவாங்க என்றால் காரணம் என்ன? கேட்கிற கேள்வி புரியுதா? நான் கேட்கிற கேள்வி புரியுதா? ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையில எப்படிப்பட்ட வாழ்க்கை? ஜெயமுள்ள வாழ்க்கை. எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ காரியங்கள் காணப்பட்டாலும் கூட அவன் எதை நோக்கி பார்க்கிறான், அவன் எதை சார்ந்திருக்கிறான், அவனுடைய வாக்கில் எது அவனுக்கு நங்கூரமா இருக்கிறது? தேவனுடைய அன்பு, கிறிஸ்துவின் மூலமாய் காண்பித்த தேவனுடைய அன்பு. சரிங்க, அப்படிப்பட்ட தேவனுடைய அன்பினாலே அவன் ஜெயங்களூரனா இருக்கிறான். தேவனுடைய அன்பை சார்ந்து கொண்டு, தேவனுடைய அன்பை பற்றி கொண்டு வாழ்கிற வாழ்க்கை ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கைங்க. சரிங்க, இப்படிப்பட்ட கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்கிறாயா, இல்ல எப்ப பார்த்தாலும் முறுமுறுத்து கொண்டு, எப்ப பார்த்தாலும் கவலையோடு, எப்ப பார்த்தாலும் நம்பிக்கை இழந்தவனாக, எப்ப பார்த்தாலும் மன அழுத்தத்தோடு, உன்னுடைய வாழ்க்கையை குறை சொல்லி கொண்டு, இன்னுமாய் அதிருப்தியோடு, இன்னுமாய் உன்னுடைய வாழ்க்கையில அரைகுறையான இருதயத்தோடு, குளிர்ந்த இருதயத்தோடு ஏனோதோனன் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? சிந்திச்சுப்பார். அப்படி வாழ்வாண்டா என்ன காரணம்? ஏன், என்ன காரணம், என்ன காரணம்? காரணம் என்ன தெரியுமா? அவன் தேவனுடைய அன்பை சிந்திக்கல, தியானிக்கல. தேவனுடைய அன்பை நினைச்சு பார்க்கவே, கிறிஸ்து உனக்காக, நல்லா புரிஞ்சுக்கோ, கிறிஸ்துவானவர் உனக்காக வெளியேற்ற ரத்தத்தை சிந்தி தம்முடைய உயிரையே கொடுத்திருக்கிற மகத்தான காரியம் இந்த உலகத்தில் வேற எதுவுமே இல்லைங்க. அது எவ்வளவு பெரிய அன்பு பாத்தீங்களா? இப்படியான வேலையில நீ அந்த அன்பை யோசிச்சுப்பா, நல்லா புரிஞ்சுக்கோ. ஒரு அருமையான தெய்வ மனுஷன் சொல்றாப்புல, உன்னுடைய வாழ்க்கையில் விதமான காரியத்திலும் விடுதலை வேணும்னா எப்பொழுதும் நீ என்ன பண்ணும், சிலுவை அண்டை நோக்கிப்பாரு. இப்படியான காரியத்தில் விடுதலை வேணும்னா, உன்னுடைய வாழ்க்கையில ஜெயமுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழணும்னா நீ என்ன பண்ணணுமா, அங்க கவனிங்க, எப்பொழுதும் நீ என்ன பண்ணணுமா, சிலுவை நோக்கிப்பாரு, சிலுவை நோக்கிப்பார், உனக்காக ரத்தம் சிந்தின இயேசுவை நோக்கிப்பார், அவர் காண்பித்த அன்பை சிந்திச்சுப்பார். எப்பொழுதும் தியானம் பண்ணு. அப்ப நீ காண்பிக்கிற இந்த முறுமுறுப்புகள், அதிருப்தியான காரியங்கள், திருப்தியற்ற காரியங்கள், இந்த அறகுறையான இருதயம், குளிர்ந்து போன இருதயம்லாம் விடுதலை பெறுவாய், அதுலேருந்து விடுதலை பெறுவாய். அது மாத்திரமல்ல, உன்னுடைய வாழ்க்கையில அதிகமா வேதத்தை எடுத்து படி, முக்கியமா சங்கீதத்தை புத்தகத்தை எடுத்து படிக்க சொல்றார். அதுல அருமையான தேவன் காண்பித்த அன்பை பார்க்கலாம்னு சொல்றார். மூன்றாவது காரியமாக, அநேக மிஷினரிமார்கள், பயோகிராபிஸ் மிஷினரிமார்கள் வாழ்ந்த சரிதையை எடுத்து படின்னு சொல்றாங்க. மிஷினரிமார்கள், முக்கியமாக எத்தனையோ மிஷினரிகள் வாழ்ந்து ஆண்டவருக்காக உயிரை விட்டிருக்கார்கள். அப்படியான புஸ்தங்கள், எத்தனையோ புஸ்தங்கள் இருக்குது, அதை எடுத்து படிங்கிற. இதெல்லாம் நீ படிக்கும் பொழுது உன்னுடைய விசுவாசம் எழும்பும், இன்னுமாய் கிறிஸ்துவின் அன்புக்குள்ளாக எழும்புவாய், இன்னுமாய் விசுவாசத்துக்காக ஆண்டவருக்காக நீ சாட்சியா எழும்புவாய். புரியுதுங்களா? ஆகவே இன்னைக்கு நீ உன்னுடைய வாக்குல, உன்னுடைய வாக்குல ஒரு விசுவாசனுடைய உறுதியான நம்பிக்கை எது மேல இருக்க வேண்டும்? தேவன் காமித்த அன்பு மேல இருக்க வேண்டும், வேற எந்த மேலையும் இருக்கவே கூடாது. இதெல்லாமே கடந்து விடும். பணமோ, படிப்போ, பட்டமோ, இல்ல காசோ, காடோ, தோட்டமோ, துறவோ, இல்ல உலகமோ, எதுவுமே எல்லாம் கடந்து விடும். உன்னுடைய வாழ்க்கையில வியாகுலங்கள் பார்த்தோம், உன்னுடைய சொந்த பாவங்கள், உன்னுடைய சொந்த குறைகள் மத்தியில் கூட ஒரு காலம் தேவனுடைய அன்பு குறைபடவே கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ எதிர்ப்புகள், எத்தனையோ போராட்டங்கள் சந்தித்தாலும் கூட, இப்ப பாருங்க, நாசமோ, பட்டயமோ, நாசமோசமோ, வியாகுலமோ, துன்பமோ, எதுல எத்தனை காரியங்கள் சந்தித்தாலும் கூட தேவனுடைய அன்பை விட்டு ஒரு காலம் எதுவும் பிரிக்க முடியாது. எப்படிப்பட்ட உன்னதமான நம்பிக்கை பாத்தீங்களா? அப்படிப்பட்ட முற்றும் ஜெயங்குளுற ஒரு வாழ்க்கை இருக்குதா? ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கைன்னா அதாங்க ஜெயமுள்ள வாழ்க்கை. ஏன், முழுக்க முழுக்க அவனுடைய வாழ்க்கை எது மேல இருக்குது? தேவனுடைய அன்பு. அந்த தேவன் என் மேல காமித்த அன்பு, அதை யோசிச்சு பார்க்கறான், சிந்திச்சு பார்க்கறான், அதை தியானம் பண்றான், அதை குறித்து சிந்தித்து தேவனுடைய அன்புக்குள்ளாக அவன் வாழ்றாங்க. அந்த அன்பை ருசி பார்க்க ருசி பார்க்க, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இது ஒரு பொருட்டாக நினைக்கவே மாட்டான். அது எத்தனை காரியமா இருக்கட்டும், நிகழ்காலமோ, எதிர்காலமோ, வருங்காலமோ, இது வியாகுலமோ, கஷ்டமோ, துன்பமோ, சுகமீனமோ, போராட்டமோ, எத்தனை காரியங்களும், வேற எந்த சிருஷ்டி ஆனாலும் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யாரு? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யாரு? சிந்திச்சு பாருங்க, இதை எடுத்து படிச்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையை சிந்திச்சு, தேவனுடைய அன்பை சிந்திச்சு, தேவனுடைய அன்புக்குள்ளாக உங்களுடைய வாழ்க்கையை எழுப்புங்க. ஆண்டு உங்களை கட்டுவார், எங்களை எடுத்து பயன்படுத்துவார், சாட்சியாக விளங்க செய்வார். ஆகவே இந்த அருமையான நாளில அருமையான சத்தியத்தை கற்றுக்கொண்டு நாம் கிறிஸ்துவின் அன்புக்குள்ளாக, கிறிஸ்துவின் அன்பை யோசிச்சு பார்ப்போம். இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக நம்ம பிரவேசித்திருக்கிறோம். இந்த புதிய ஆண்டுல, நம்ம இந்த புதிய ஆண்டின் தொடக்க நாளில, இந்த நாளில நாம் கேட்டுக்கிற சத்தியம், உன்னதமான சத்தியம், நம்ம அனுதினமும் அனுதினமும் தேவனுடைய அன்பை ருசி பார்ப்போம், தேவனுடைய அன்பை சிந்தித்து பார்ப்போம். கிறிஸ்து இயேசு எனக்காக இந்த உலகத்தை வந்து, இந்த மனுகுலத்துல வந்து, இந்த பாவப்பட்ட உலகத்துல வந்து எனக்காக, எனக்காக அந்த சிலுவை மரணத்தை தொங்கின அந்த அன்பை ருசிச்சு பார்ப்போம், அந்த அன்பை சிந்திச்சு பார்ப்போம். அந்த அன்பு ஒரு காலம் நம்ம எந்த காரியமா இருந்தாலும் ஒரு காலம் அந்த அன்பை விட்டு பிரிக்கவே பிரிக்காது. ஆகவே நீ அன்பை ருசித்து பார்க்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது, நீ எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை, எதை குறித்து சோர்ந்து போக தேவையில்லை, எதை குறித்தும் இலக்கரித்து போக தேவையில்லை. இன்னுமாய் விசுவாசம், உன்னுடைய விசுவாசம் எழும்பும், இன்னும் அதிகமாய் கத்திற்குள்ளாக எழும்புவாய், இன்னும் அதிகமாய் சாட்சியாய் வாழ்வாய். ஆகவே அந்த கிறிஸ்து இயேசுவானவர் காண்பித்த அன்பு, வெளியேறப்பெற்ற அன்புங்க, எனக்காக தம்முடைய உயிரையே கொடுத்துருக்கான்னு சொல்லும் பொழுது எவ்வளவு பெரிய அன்பு நாம பெற்றிருக்கிறோம். அந்த அன்பு ஒரு கால் நம்மை வெக்கப்படுத்தவே
வெட்கப்படுத்தான். ஆகவே இப்படிப்பட்ட அன்பை நாம் ருசி பார்ப்போம். அந்த அன்பினாலே நாம் இன்னுமாய் கர்த்தருக்குள்ளாக சாட்சியாய் வாழுவோம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பதாக. ஜெபத்தோடு இந்த செய்தியை முடிப்போம். ஜெபிப்போம். எங்கள் அன்பு தேவனே, நம்ம நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில கூட நாங்கள் அனைவருமாக ஒன்று கூடி நம்முடைய சமூகத்திலே கடந்து வரும்படியா உதவிச்சதுக்காக கொடானை கூடி நன்றி சுவாமி. அன்றே எங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனை அன்றே போராட்டங்கள், எத்தனை வியாகுலங்கள், எத்தனை கஷ்டங்கள் காணப்பட்டாலும் கூட, ஆனால் ஒரு உலக மனுஷனுக்கும் ஒரு கிறிஸ்துவனுக்கும் வித்தியாசத்தை நாங்கள் இன்றைக்கு பார்த்தோம் சுவாமி. உலக மனுஷன் கர்த்தாவே, என்னுடைய நம்பிக்கை பணத்தின் மேலே கர்த்தாவே, இந்த கடந்து போகிற நிலையற்ற பொருள் மேல் நம்பிக்கை வைத்துக் கொண்டு அவனும் கர்த்தாவே அவனுடைய வாழ்க்கையிலே தோற்று போனவனா இருக்கிறான் சுவாமி. ஆனாலும் இயேசுவை அறிந்து இயேசுக்குள்ளாக வாழ்ற மனுஷனுடைய வாழ்க்கையிலே, ரட்சிக்கப்பட்டு பாவம் மன்னிக்கப்பட்டு இயேசுக்குள்ளாக வாழ்ற வாழ்க்கையுடைய வாழ்க்கையிலே, அவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ வியாகுலமோ, பசியோ, பட்டணமோ, நிர்வாணமோ, எத்தனையோ கதா வியாகுலமோ, வருங்காலங்களோ, எதிர்காலங்களுமோ, வேறு எந்த சிருஷ்டினாலும், அதிகாரங்களாலும், தேவதூர்களாலும் எந்த காரியம் எதிர்த்து வந்தாலும் கூட அன்றே உனே ஒண்ணு தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது நிச்சயத்திருக்கிறேன்னு சொல்ற ஒரு வார்த்தை எவ்வளவு மகத்தான வார்த்தை சுவாமி. ஆமா அன்றே, இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில பெரிய நங்கூரம் தேவன் என்மேல காண்பித்த அன்பு, கிறிஸ்து மூலமாய் காண்பித்த அன்பு ஒன்றே 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 சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையில எத்தனை சுகவினங்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை வியாகுலங்கள், எத்தனை துன்பங்கள், எத்தனை இழப்புகள் காணப்பட்டாலும் கூட அந்த யோபு பக்தன் போல நாங்கள் கர்த்தாவே அன்றே உம்பேரில் அதிகமாய் சார்ந்து கொண்டு அன்றே இன்னுமாய் உமக்கு சாட்சியாய் வாழ கிருபை செய்யும் சுவாமி. அன்றே இன்னுமாய் நாங்கள் உம்பேர்ல நாங்கள் சாட்சியாய் வாழ்ந்து உம்பேர்ல சார்ந்து கொண்டு உம்முடைய அன்பை நாங்கள் நினைத்து, நீ காண்பித்த எங்களுக்கு நீ காண்பித்த விசேஷமான அன்பை நாங்கள் நியமிக்கொருந்து நாங்கள் அதிகமாய் நாங்கள் உமக்குள்ளாய் எழும்ப கிருபை செய்யும் சுவாமி. அன்றே தொடர்ந்து எங்களோடு பேசும் அப்படிப்பட்ட முற்றும் செயங்களுள்ளாய் வாழ கிருபை செய்யும் சுவாமி. இதோ கர்த்தாவே எத்தனையோ நேரங்களில் கர்த்தாவே முறுமுறுத்து இருக்கிறோம் சுவாமிகளை மன்னியும். எத்தனை நேரங்களில் அவ பக்தி கொண்டவர்களாய் வாழ்ந்துருக்கிறோம் எங்களை மன்னியும். எத்தனையோ நேரங்களில் கர்த்தாவே அதிருப்தியை கொண்ட திருப்தி இல்லாதபடி வாழ்ந்துருக்கிறோம் சுவாமிகளை மன்னியும். எத்தனையோ நேரங்களில் அரைகுறையான இருதயத்தோடு வாழ்ந்துருக்கிறோம் எங்களை மன்னியும். எத்தனையோ நேரங்களில் எங்களுடைய இருதயம் குளிர்ந்து போய் கிடக்கிறது எங்களை மன்னியும். எத்தனையோ நேரங்களில் பிரிக்கப்பட்ட இருதயத்தோடு அன்றைய முழு இருதயத்தை கொடுக்காதபடி வாழ்ந்துருக்கிறோம் எங்களை மன்னியும் சுவாமி. அன்றே எங்களை மன்னியும் சுவாமி. இதுக்கெல்லாம் காரணம் நாங்களும் நீர் எங்கள் மேலே காண்பித்த அன்பை ருசி பார்க்கறதே இல்லை சுவாமி, நினைக்கிறதே இல்லை சுவாமி. எவ்வளவாய் இந்த உலகத்துக்கு வந்து இந்த மனுகுலத்துல வந்து எவ்வளவாய் தன்னுடைய உயிரையே எங்களுக்காக கொடுத்து எங்களை மீட்டெடுத்துக்கிற அந்த அன்பு விலையேறப்பற்ற அன்பு சொல்லி பார்த்துமே சுவாமி. அந்த தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களை ஊற்றப்பட்டிருக்கபடியால் நம்முடைய அந்த நம்பிக்கை நம்மை வெக்கப்படுத்தாதுன்னு சொல்லி படிக்கிறோமே சுவாமி. அந்த ரோமர் 5:5 அப்படிப்பட்ட உன்னதமான அன்பை சிந்தித்து நினைத்து தியானித்து நாங்கள் உமக்குள்ளாய் சந்தோஷமாய் முற்றும் ஜெயங்களுள்ள கிறிஸ்துவாய் வாழ கிருபை செய்யும் சுவாமி. தொடர்ந்து எங்களோடு பேசும் ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.